நாம் வாக்குத்தத்த செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்கிறோம். கர்த்தர் நமக்கு இந்த ஆண்டில் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்திலிருந்து நாம் தொடர்பாக செய்திகளை தியானித்து வருகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம், சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:13. சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 9:13 நாம் வாசிக்கலாம்.
நான் எனக்கென்று யூதாவை நானேற்றி எப்பிராயிமிலே வில்லை நிரப்பி சியோனே
சியோனே
உன் புத்திரரை கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன்
இந்த கடைசி பகுதிதான் இந்த ஆண்டின் வாக்குத்தத்தமாக நாம் ஒவ்வொரு மாதத்திலும் தியானித்து வருகிறோம். உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு ஒப்பாக்குவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இதற்கு ஏன் ஆண்டவர் நம்மை இப்படி மாற்ற வேண்டும்? அதையும் யாருக்கு முன்பாக? சியோனே உன் புத்திரரை கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி. சியோன் என்பது தேவ ஜனங்களை குறிக்கும், கிரேக்கு தேச புத்திரர் என்பது புறஜாதி ஜனங்களை குறிக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவன் நம் ஒவ்வொருவரையும் தமக்கென்று தம் கரத்தில் எடுத்து புறஜாதி ஜனங்களை மீட்கும்படியாக ஆண்டவர் கிரியைகளை நடப்பிக்கிறார். அதுதான் ஆண்டவர் நமக்கு செய்ய நம்மை கொண்டு செய்ய நினைக்கிற காரியம். இந்த உலகத்தில் நாம் வாக்கு தத்தம் என்று சொன்னாலே நிறைய பேருடைய வாழ்க்கையில் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் இப்படிதான் சொல்லுவாங்களான்னு நினைக்கலாம். இல்ல, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்களான்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறதான வார்த்தைக்கு விளக்கங்களை நாம் புதிய ஏற்பாட்டிலே தான் கவனிக்கணும். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து எங்கேயாவது வந்து இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு இருக்கிறாரா? உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன் அப்படின்னாரா? இல்ல, இயேசு கிறிஸ்து இப்படியெல்லாம் டயலாக் பேசல. காரணம் என்ன? அவர் நம்மை வந்து ஆவிக்கேற்ற விதத்தில் உருவாக்கி அது நிமித்தமாக நம்மை ஆசீர்வதிக்க நினைக்கிறார். புரியுதுங்களா? இதனாலே ஒரு தேவ பிள்ளை வறுமையில் இருக்கணும்ன்றது தேவ சித்தம் கிடையாது. அப்படிதான் கர்த்தர் நம்ம வைக்கணும்னு நினைக்கிறார், நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க வறுமையில தான் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லல. நீங்க பரிதாபமா எல்லாரும் பார்த்து ஐயோ பாவம் இவங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு 4 பேர் சொல்ற மாதிரி நீங்க இருக்கணும்ன்றது ஒன்று கர்த்தருடைய விருப்பம் கிடையாது. அது விருப்பம் இல்லை. ஆனா அதே நேரத்தில் உங்கள் ஆத்மா எப்படி இருக்கிறதோ அதை வைத்து தான் நம்மை கர்த்தர் எல்லா விதத்திலையும் ஆசீர்வதிக்க நினைக்கிறார். அதுதான் தேவ திட்டம். அதனாலே நாம் எந்த ஒரு வாக்கு தத்துவத்தின் காரியங்களை எடுத்தாலும் அதற்குள் அடங்கி இருக்கிறதான தேவ கட்டளைகள், நிபந்தனைகள், அதை நம்ம கவனிக்கணும். இந்த இடத்தெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு ஒப்பாக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நம்மை கர்த்தர் ஏதோ ஒரு விதத்தில் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறார். அந்த யூஸ் பண்ற விதத்தில் வைத்துத்தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும். இதற்கு அவருடைய கரத்தில் நீங்களும் நானும் இருக்கணும். புரியுதுங்களா? பராக்கிரமசாலியின் பட்டயம், ஒரு பட்டயம் யார் கரத்தில் இருக்கிறதோ அதை வைத்துத்தான் அந்த பட்டயத்தின் பயன்பாடு இருக்கிறது. அப்படியானால் இங்கே பராக்கிரமசாலி என்று சொல்லப்படுகிறது யார் என்றால் நம் தேவனாகிய கர்த்தர் தான். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம், இதெல்லாம் ஒவ்வொரு மாசத்தும் பார்த்துட்டு தான் வரும், அது திருப்பி ஹைலைட் பண்றேன். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 20:11 நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு தெரியும். வாசிக்கலாம்.
கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார்.
ஆகையால்
என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள்.
இங்கே பார்க்கும் பொழுது மறக்கப்படாத லட்சை அவர்களுக்கு உண்டாயிருக்கும் என்றும் சொல்லுகிறார். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தர் தான் நமக்கு பயங்கரமான பராக்கிரமசாலையாய் நம் கூட இருக்கிறது. அப்போ இந்த இடத்தில் கர்த்தர் தான் பயங்கர பராக்கிரமசாலி என்றால், அவர் கரத்தில் நாம் இருக்கும் பொழுது அவர் வல்லமையாக நம்மை தமது நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்துவார். எந்த அளவுக்கு நாம் அவருடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாய் மாறும். அவருடைய நாமத்தை நாம மகிமைப்படுத்தணும். அப்படியானால் அதற்கு அடிப்படை காரியம் பயங்கரமான பராக்கிரமசாலியின் கையிலே நீங்களும் நானும் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அவர் கைக்குள்ள நம்ம இருக்கணும். அவர் கையை விட்டு வெளியில வந்தீங்கன்னா வேஸ்ட், அந்த பட்டயத்துக்கு வேல்யூவே கிடையாது. அவர் கையில் இருந்தாதான் அது வேல்யூ. அந்த பட்டயத்தை அது கையிலிருந்து போயிடுச்சுன்னா அதுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. கர்த்தருடைய கரத்தில் நாம் இருக்க வேண்டும். சரி, இந்த பட்டயம் என்றால் என்ன என்பதையும் பார்த்துட்டு அதன் பிறகு நாம் இந்த மாதத்தின் செய்திக்குள் நாம் கடந்து செல்ல போகிறோம். எபிரேயருக்கு எழுதுகிற நிருபம் 4:12 வாசிக்கலாம்.
தேவனுடைய வார்த்தையானது
ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும்
இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும்
ஆவியையும்
கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக
உருவ குத்துகிறதாயும்
இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும்
வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தான் இந்த பட்டயம். இந்த பட்டயம் இருதயத்தின் நினைவுகள் யோசனைகள் எல்லாவற்றையும் வகையறுக்கக்கூடிய ஒரு கருக்கான பட்டயம். அப்படியானால் வேத வசனத்தில் என்ன வல்லமை இருக்கிறதோ, வேத வசனம் எவ்வளவு கூர்மையாக இருக்கிறதோ, வேத வசனம் எவ்வளவு தூரம் கிரியை செய்கிறதோ, அதே போல உங்கள் வாழ்க்கையிலே நான் கிரியைகளை செய்வேன்றார். உங்களை கொண்டு நான் செய்வேங்கிறார். அப்படியானால் ஒரு தேவ பிள்ளையை குறித்து ஆண்டவருடைய திட்டம் என்ன? தம்முடைய வசனத்தை கொண்டு தமது வசனத்தின் வல்லமையை ஒவ்வொருவர் மூலமாக இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் கர்த்தர் நினைக்கிறார். கிரேக்கு ஜனங்களுக்கு காண்பிக்கணும், அதாவது புறஜாதி ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறார். ஆகையால் தேவ பிள்ளைகள் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த வசனங்கள் உங்களுக்கு என்ன சொல்லுகிறதோ அதுதான் உங்கள் வாழ்க்கை. ஆமென். வசனம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த வசனம் என்ன விதத்தில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். இந்த வசனத்தில் என்ன ஆசீர்வாதம் இருக்கிறதோ அதைத்தான் நாம் பெற்றுக் கொள்வோம். ஆமேன். அதுதான் எல்லாமே பைபிள்குள்ளதான். அந்த பைபிளுக்கு வெளியில எதுவுமே கிடையாது, எல்லாமே பைபிள்குள்ளதான். அதைத்தான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். சரி, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மாதத்திலும் நாம் ஒவ்வொரு வசனத்தின் கிரியைகள், வசனம் எந்தெந்த விதங்களில் செயல்படுகிறது என்பதை நாம் தொடர்ந்து தியானிச்சு கொண்டிருக்கிறோம். கடந்த மாதத்தில் பார்க்கும் பொழுது அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாயும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்லி நம்ம தியானிச்சோம். இன்றைக்கு இந்த மாதத்திலே நாம் தியானிக்க போகிற அடுத்த ஒரு காரியம், சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 107:20 வாசிக்கலாம். சங்கீதம் 107:20.
அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி
அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இந்த வசனத்தை நிறைய பேர் ராங்கா இன்டர்பிரேட் பண்றதுதான் நான் பார்த்திருக்கிறேன். எத்தனையோ இடத்துல நான் பார்த்திருக்கிறேன் இதை தவறாக இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொன்ன உடனே, ஓ வியாதியாய் ஒருத்தர் இருந்தால் அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குவார் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையை அனுப்பி ஜனங்களை சுகமாக்கின சம்பவங்கள் பைபிள் இருக்குது. கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுக்காக வந்து நிற்கிறார், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். இயேசு கிறிஸ்து அவர் வீட்டுக்கெல்லாம் போல ஒரு வார்த்தை சொன்னார், போகலாம் உன் மகள் விடுவிக்கப்பட்டாள். உடனே அதே போல அந்த நேரத்திலே அந்த மகள் அந்த இடத்திலே சுகமானாள். யோவான் சுவிசேஷம் 4:45-58 நீங்க படிச்சீங்கன்னா அங்கே ஒரு ராஜாவின் மனுஷன் வந்து நிற்பான். ஆண்டவரே என் மகன் வீட்டில் கொடிய வேதனையா இருக்கிறான், நீ போகலாம், உன் மகன் பிழைத்து இருக்கிறான். அந்த இடத்துல அவனுடைய மகனுக்கு அந்த ஸ்பாட்லேயே சுகமாயிடும். மத்தேயு 8:5 13 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 100 அதிபதி வருவான். அந்த 100 அதிபதி ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே சுகவீனமா இருக்கிறான்ட்டு வருவான். இயேசு கிறிஸ்து அவனுடைய விசுவாசத்தை பார்ப்பார். உன் விசுவாசத்தின்படி கர்த்தர் சொல்லுவார், இஸ்ரவேலர்களும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லி இப்படி வார்த்தை அனுப்புவார். வீட்டில் இருக்கிற வேலைக்காரனுக்கு உடனே சுகமாயிடும். இப்படி பார்க்கும் பொழுது அவர் வசனத்தை அனுப்பி சுகமாக்கின சம்பவங்கள் பைபிள் இருக்குது. ஆனால் இந்த வசனத்தின் விளக்கம் அது அல்ல. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது ஒரு சரீர சுகத்திற்காக அல்ல, அதற்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவர் பேசுகிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி, அந்த வசனத்தை நீங்க ஃபுல்லா கவனிச்சீங்கன்னா தான் புரியும். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஃபுல்லா கவனிக்கணும். வசனத்தை அனுப்பி சரீரத்தை குணமாக்குறார்னா, சரீர குணம் ஒன்றும் சுகமாகிறது ஒன்றும் அழிவுக்கு நம்மளை தப்புவிக்காது. ஏன்னா சரீரமே அழிவுக்குரியது. அப்படி இருக்கும் பொழுது சரீரத்தை சுகமாக்குறது எப்படி அழிவுக்கு தப்புவிக்க நம்ம சொல்ல முடியும்? கிடையாது. புரியுதா? அவருடைய வார்த்தைகள் சரீரத்திலே சுகத்தை கொடுக்கிறது என்பது உண்மை. ஆனால் இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? அவருடைய வசனம் நம்மை குணமாக்கி நம்மை அழிவுக்கு விலக்கி தப்புவிக்கிறார். சரீரம் அழிவுக்குரியதா இருக்கிறதுனாலே இந்த வசனம் சரீரத்துக்குரியது அல்ல. அப்படியானால் அழிவில்லாதிருக்கிற ஆத்மாவை குறித்து தான் இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, சரீரத்தை குறித்து அல்ல. அவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நம்முடைய ஆத்மாவை குணமாக்குகிறார். நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற குறைவுகளை சரிப்படுத்துகிறார். நம்முடைய ஆத்மாவில் இருக்கிறதான நோய்கள், ஆத்ம நோய், அதெல்லாத்தையும் குணமாக்குகிறார். ஆத்மால கூட நோய் வருமா? இருக்குது. தீமோத்தேயு கடிதம் நிருபத்திலே பவுல் சொல்லுவார், அவர் தர்க்கங்களை குறித்து நோய் கொண்டிருக்கிறான். தர்க்கம் பண்றது என்னது? நோய். சிலர் தர்க்கம் பண்ணிட்டே இருப்பாங்க, எந்த வசனத்தை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, இதையே இப்படி அதையே அப்படின்னு கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. அது ஒரு நோய். பைபிள் சொல்லி அது ஒரு நோய். தர்க்கத்தை குறித்து நோய் கொண்டிருப்பார்கள். அப்படின்னா இதெல்லாம் ஆத்ம நோய், சரீர நோய் கிடையாது, ஆத்ம நோய். எல்லாமே தர்க்கம் பண்ணிட்டு இருக்கிறது. ஆகையினாலே இன்றைக்கு நம்ம கவனிக்கணும், கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை குணமாக்குகிறார். இப்ப நம்ம வேத வசனத்தின் வல்லமைகளை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இதற்கு இன்னும் ப்ரூஃபா இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன். 2 தீமோத்தேயு 3:14 வாசிக்கலாம். 14-17 வாசிப்போம்.
நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு.
அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், நீ கற்று நிச்சயித்தவைகளில் நிலைத்திரு.
அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று.
அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று.
நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல்.
நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல்.
கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே.
கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே.
உன்னை ரட்சிப்பிற்கேற்ற.
உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற.
ஞானம் உள்ளவனாக்கத்தக்க.
ஞானம் உள்ளவனாக்கத்தக்க.
பரிசுத்த வேத எழுத்துக்களை.
பரிசுத்த வேத எழுத்துக்களை.
நீ சிறு வயது முதல்.
நீ சிறு வயது முதல்
அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும்.
அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும்.
வேத வாக்கியங்கள் எல்லாம்.
வேத வாக்கியங்கள் எல்லாம்
தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது.
தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது.
தேவனுடைய மனுஷன்.
தேவனுடைய மனுஷன்
தேறினவனாகவும்.
தேறினவனாகவும்.
எந்த நற்கிரியையும் செய்ய.
எந்த நற்கிரியையும் செய்ய.
தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக.
தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக.
அவைகள் உபதேசத்துக்கும்.
அவைகள் உபதேசத்திற்கும்.
கடிந்து கொள்ளுதலுக்கும்.
அடிந்து கொள்ளுதலுக்கும்.
சீர்திருத்தலுக்கும்.
சீர்திருத்தலுக்கும்.
நீதியை படிப்பிக்குதலுக்கும்.
நீதியை படிப்பிக்குதலுக்கும்.
பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது.
பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. பவுல் ஒரு அப்போஸ்தலன், தீமோத்தேயு ஒரு இளம் போதகன். அந்த இளம் போதகனுக்கு முதிர்ந்த அனுபவம் உள்ள அப்போஸ்தலன் ஆலோசனை கொடுக்கிறார். நீ கற்று நிச்சய கொண்டவைகளில் நிலைத்திரு. நீ என்னத்தை நீ கத்துக்கிட்டியோ, எங்கிட்டலாம் நீ எதை கத்துக்கிட்டியோ, அதுல நீ நிலைச்சிருப்பா அப்படிங்கிறார். அடுத்தது மாத்திரம் அடுத்தது அவர் என்ன சொல்லுகிறார்? நீ அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறாய். நீ யாருகிட்ட நீ தேவனுடைய வார்த்தையை நீ கத்திருக்கிறன்னு உனக்கு தெரியும். நான் உனக்கு எப்படிப்பட்ட நிலைமையில் அனுபவத்தோடு நான் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன் உனக்கு தெரியும். அடுத்து சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை. அப்போ பரிசுத்தமான இந்த வேத எழுத்துக்கள் என்ன செய்கிறது, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற, அதாவது உன்னை இந்த உலகத்திலிருந்து ரட்சித்து பரலோகத்திற்கு நேராய் கொண்டு செல்லக்கூடிய இந்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதற்கொண்டு நீ கற்றிருக்கிறாய். சின்ன வயசிலிருந்தே நீ இதெல்லாம் இந்த வசனங்களை கற்றறிஞ்சிருக்கிற. ஏன்னா இந்த தீமத்தையுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பாட்டியே விசுவாசி ஆயிட்டவங்க, இவருடைய தாயார் ஒரு விசுவாசி. அதனால சின்ன வயசுல நான் நினைக்கிறேன் இந்த தீமத்தை சண்டே ஸ்கூல் விசுவாசி சண்டே ஸ்கூல் பிலீவரானு வந்திருப்பான். இல்ல சின்ன பையனா இருக்கும்போதே கர்த்தரை அறிஞ்சு வந்திருக்கிறான். பிற்காலத்தில் அவன் ஒரு பாஸ்டராவே மாறிட்டான். அதனாலதான் சொல்றாரு, பின்னால் அவர் சொல்லும் பொழுது உன் பாட்டி லேவி லோவிசால் அதெல்லாம் சொல்றாரு, அவங்க எல்லாம் கர்த்தரை விசுவாசித்திருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அவங்க பாட்டி விசுவாசி, அம்மா விசுவாசி, அதனால இவன் சின்ன வயசுல இருந்தே கர்த்தருக்காக கர்த்தருடைய வார்த்தைகளை கற்று வளர்ந்தவன். சொல்லிவிட்டு இந்த வேத வசனத்தின் முக்கியத்துவத்தை பத்தி பேசுறாரு. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது. எதுக்காக? தேவனுடைய மனுஷன், நீதான் தேவனுடைய மனுஷன், தேறினவனாகவும் எந்த நற்கிரிகளை செய்வதற்கு தகுதியுள்ளவனாகவும் இருப்பதற்காக இந்த வசனங்கள் உபதேசிக்கவும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்குது. இதுக்குதான் பைபிள். பைபிளுடைய நோக்கம் என்ன, புரியுதுங்களா? நம்ம பெரும்பாலும் வேத வசனத்தை நம்ம தவறாத யூஸ் பண்றோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல ஆசீர்வாதமான காரியங்களை மாத்திரம் பொறுக்கி பொறுக்கி வாங்கி செவத்தில் ஒட்டி வச்சுக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு ஆசீர்வதிப்பேன், அதுக்கு ஆசீர்வதிப்பேன், இதை கொடுப்பேன், அதை கொடுப்பேன், இப்படி அதை மாத்திரம் வாங்கி வாங்கி செவத்தில் ஒட்டி வச்சுக்கிறோம். நான் சொல்லுகிறேன், வேத வசனங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டது இப்படி யூஸ் பண்றதுக்கு இல்ல. அதனால இந்த வசனங்களை, இந்த ஆசீர்வாத வசனங்களை வேஸ்ட் சொல்ல வரல. இந்த ஆசீர்வாத வசனங்களை சொந்தமாக்கி கொள்வதற்கு அதற்குரிய வாழ்க்கை முக்கியம். அது இல்லாம அது வராது. அப்படியானால் அதற்குரிய வாழ்க்கையை இந்த வசனம் கொண்டு வருது. எப்படி கொண்டு வருது பாருங்க. அவைகள் உபதேசிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில எப்படி நடக்கணும்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. கடிந்து கொள்ளுகிறது, உங்களை திட்டுது. வசனம் என்ன சொல்லுகிறது? உங்களை திட்டுகிறது. உங்கள் தவறுகளை பார்த்து உங்களை கடிந்து கொள்ளுகிறது. அடுத்தது சீர்திருத்துகிறது. இப்படி அல்ல, இப்படி வாழ வேண்டும். உங்கள் தவறை சொல்லுகிறது மாத்திரமல்ல, சரியானதை சொல்லி உங்களை சீர்திருத்துகிறது. அடுத்தது நீதியை படிப்பிக்கிறது. இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை முறையை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதுக்குதான் பைபிள். ஆமென். இந்த நோக்கத்தோடு நீங்கள் வேத வசனத்தை நோக்கி பார்க்காவிட்டால் அதன் வெளிச்சத்தை நீங்கள் அடைய முடியாது, அதன் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற முடியாது. அப்படியானால் இதுதான் உண்மையான ஒரு ஆசீர்வாதமான செய்தி. ஆமென். புரியுதா? இதுதான் உண்மையான ஆசீர்வாதமான செய்தி. இந்த ஆங்கிள் நீங்க வசனத்தை பார்த்து நீங்கள் அதன் வழியில் நடப்பீர்கள் என்றால் உண்மையாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க. இப்படிதான் பைபிள் முறை. ஆகையினால் தேவ பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையிலே வசனத்தை பாருங்க. ஒவ்வொரு காரியத்திலும் வசனத்தை பாருங்க, அதன்படி வாழ்க்கை முறையாக்குங்க. அது உங்களுக்கு இம்மையிலும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், நித்தியத்திலும் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் இந்த கடைசி நாட்களில் கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்தல், நீதியை படிப்பிக்குதல், உபதேசித்தல் எதுவும் இல்லாமல் பிசாசு வஞ்சகமாக வெறும் ஆசீர்வாதத்தை நாடி தேடுகிற ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கிறான். ஏன் தெரியுமா? பிசாசுக்கு அதில் என்ன லாபம் நீங்க கேட்கலாம். உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்து அவன் கண்ணை அப்படி மறைச்சு அவன் அப்படியே நாத்துமாவன் நரகத்தில் கொண்டு போய் நிக்க வைக்கணும். அதுதான் அவனுடைய நோக்கம், வேற ஒண்ணும் கிடையாது. எதுக்கு பிசாசு இப்படி செய்யணும், ஏன் அவன் செய்யணும் சொல்லுமா? யோசிக்கலாம். பிசாசு அப்படி பண்றான் சொல்றேன், ஏன்? உங்கள் ஆத்மா தான் அவனுக்கு கோல். நீங்க எவ்வளவு தூரம் உலகத்தில் ஆசீர்வாதமா இருக்கிறீங்களோ அதை பத்தி அவனுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா அதை அவனே கூட கொடுப்பான். நீ என்னை பணிந்து கொண்டால் எல்லாத்தையும் அவனுக்கு தரங்கிறான் இல்லையா? உலகத்தில் உங்களை எப்படி வேணாலும் ஆசீர்வாதமா இருக்கிறத பத்தி அவனுக்கு கவலையே கிடையாது. ஆனால் நீங்கள் வேத வசனத்தின்படி வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதெல்லாம் அவனுக்கு ப்ராப்ளம். ஐயோ இந்த ஆத்மா நரகத்துக்கு வராமல் பரலோகத்துக்கு போயிடுமே, அதுதான் அவனுக்கு பிரச்சனை. அதனாலதான் அவன் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுத்து நீ நல்லா இருப்ப, உயர்ந்திருப்ப, ஆசீர்வாதமா இருப்ப, அதை அநேகருக்குள் அவன் திணித்துக் கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளைகள் கவனமாகணும். சரி, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனங்கள் நம்மை எப்படி உருவாக்குகிறது, எப்படி நம்முடைய வாழ்க்கை கொண்டு வருகிறது, அதுதான் ஆண்டவர் இயேசு சுருக்கமா சொன்னார். மத்தேயு 6:33 எல்லாருக்கும் தெரியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இயேசு கிறிஸ்து கொடுக்கிற வழிமுறை அதுதான். முதலாவது, ஃபர்ஸ்ட் திங், முதல் காரியம், அவங்க லைஃப்ல முதல் காரியம், முதல் இடத்துல வைக்க வேண்டிய விஷயம் என்ன? தேவனுடைய ராஜ்யம். உங்க வாழ்க்கையில் முதல் இடத்துல வைக்க வேண்டியது என்ன? தேவனுடைய நீதி. தேவனுடைய நீதி என்பது தேவனுடைய வசனம். நம்முடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கணும்? தேவனுடைய ராஜ்யத்திற்கு. ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கணும்? தேவனுடைய நீதிக்கு. இந்த பிரிஃபரன்ஸ் நீங்க ஆண்டவருக்கு கொடுத்துட்டீங்கன்னா, உங்களுடைய உலக காரியங்கள், மற்ற காரியங்கள், உங்கள் உயர்வுகள் தானாய் கூட கொடுக்கப்படும். ஃபர்ஸ்ட் தேவனுடைய ராஜ்யம். எதை ஃபர்ஸ்ட் வைக்கணுமோ அதைத்தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும், எது லாஸ்ட் வைக்கணுமோ அதைத்தான் லாஸ்ட்ல வைக்கணும். ஆமென். ஆல்டர்னேட் பண்ண முடியாது, மாத்தி மாத்தி வைக்க முடியாது. எது முதல்ல இருக்கணுமோ அதுதான் முதல்ல இருக்கணும். அப்படி இருந்தாதான் வாழ்க்கை கரெக்டா இருக்கும். சரியா? சரி, இப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படி வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார் என்பதை நம்ம பார்க்க போறோம். ஒரு தனி நபருடைய வாழ்க்கையில் அதை எப்படி செய்தார், ஒரு ஜனங்களுக்கு ஆண்டவர் எப்படி செய்தார், ரெண்டு சம்பவங்களை உங்களுக்கு நான் சொல்லி விளக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம். 1 Kings 15:5 முதலாவது நாம் வாசிக்கலாம். 1 Kings 15:5.
தாவீது ஏத்தீனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே, தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம், ஒன்றையும் விட்டு விலகாமல், அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான்.
தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தார். தாவீதுடைய வாழ்க்கையின் ஒன்று என்று சொல்லி ரெண்டு இடத்துல இங்க வருது. இந்த ஒரே வசனத்தில் ஒன்றுன்னு ரெண்டு தடவை வருது. ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று, அது ஒண்ணு தவிர மற்ற எல்லாவற்றிலும் ஒன்றை கூட அவன் தவறவிடவில்லை. அவன் லைஃப்ல ஏற்பட்ட ஒரே ஒரு குறைவு அதுதான். மற்ற எல்லாத்திலுமே அவன் பெர்ஃபெக்ட், 100% பெர்ஃபெக்டா இருந்தான். அவருடைய வழிகளில் நடக்கிறது எல்லாத்திலையும் கரெக்டா இருந்தான். ஆனா ஒரே ஒரு பிளாக் ஸ்பாட் அவனுடைய லைஃப்ல வந்துருச்சு, ஒரே ஒரு காரியம். இப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையில பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுச்சு. ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் வேத வசனங்கள் கிரியை செய்தது அவனை கிருபையாய் தூக்கி எடுத்து முதிர் வயது வரையிலும் அவனை ஆசீர்வாதமாக நடத்துச்சு. ரெண்டுமே இருந்துச்சு. இப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி ஒரு ஆத்மாவை குணமாக்குகிறார் என்பதற்கு இந்த சம்பவம் நமக்கு மிகவும் அடையாளமாக இருக்கிறது. எடுத்துக்கொள்வோம். இந்த சம்பவத்திற்கு நேராய் கொஞ்சம் போகலாம். 2 Samuel 11 எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் ரெண்டு வசனத்தை வாசிக்கலாம்.
மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது
தாவீது
யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும்
இஸ்ரவேல் அனைத்தையும்
அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ
எருசலேமில் இருந்துவிட்டான்.
ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்படிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது
ஸ்நானம்
பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்படிகையின் மேல் இருக்கிற ஒரு ஸ்திரீ இருந்து கண்டான்.
உப்பரிக்கின் மேலிருந்து கண்டான்.
அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியாய் இருந்தாள்.
போதும், அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியாய் இருந்தாள். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகிறதான ஒரு காலம். ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகும் பொழுது இவன் ராஜா யுத்தத்துக்கு போயிருக்கணும். இவன் தான் ராஜா, போயிருக்கணும். ஆனால் இவன் யுத்தத்திற்கு போக வேண்டிய காலத்தில் யுத்தத்திற்கு போகாமல் இவன் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறான். இவனுடைய படை தளபதியாகிய யோவாபை யுத்தத்துக்கு அனுப்பிவிட்டு இவன் நிம்மதியாய் படுத்து நல்ல நித்திரை செய்து நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறான். இதுதான் அவன் செய்த பெரிய தப்பு. இன்றைக்கு ஒரு தேவ பிள்ளையின் வீழ்ச்சி எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, எந்தெந்த காலத்தில் எதை செய்யணுமோ அதை கரெக்டா செய்யணும். அதை செய்ய தவறி வேற ஒன்னு செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க லைஃப்ல நீங்க வீழ்ச்சி அடைவது ரொம்ப சுலபம். ஈஸியா பிசாஸ் உங்களை தட்டிட்டு போயிடுவான். உங்களுக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளிலும் எதை செய்யணும் நியமிச்சிருக்கிறார். ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்க வேண்டிய நேரத்தில் வேதத்தை வாசிக்கணும், வேலைக்கு போக வேண்டிய நேரத்தில் வேலைக்கு போகணும், குடும்பத்தை கவனிக்க வேண்டிய நேரத்தில் குடும்பத்தை கவனிக்கணும், சொந்த காரியத்தை செய்கிற நேரத்தில் சொந்த காரியத்தை செய்யணும். எல்லாத்தையும் கரெக்டா பேலன்ஸ் பண்ணி செய்ய தெரியும். எந்தெந்த நேரத்தில் எதை எதை செய்ய வேண்டும் என்கிறதை ஒரு பிள்ளை, ஒரு தேவ பிள்ளை நிதானித்து செயல்பட வேண்டும். காலையில் எழுந்தமா நம்முடைய முதல் நேரம் ஆண்டவருக்கு. முதல் எடுத்த உடனே நேர வேலை பிசினஸ் ஓடக்கூடாது. காலையில் எழுந்தமா நம்முடைய முதல் நேரம் என் ஆண்டவரோடு, அவருடைய பிரசன்னத்தோடு, அவருடைய சமூகத்தோடு நேரத்தை செலவு செய்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் பலப்படுத்திக் கொள்ளணும். நம்முடைய ஆத்மாவை வசனத்தினால் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த நாளெல்லாம் நாம் சந்திக்க போகிற பிரச்சனைகள், சோதனைகளை மேற்கொள்வதற்கான பலத்தை காலையிலேயே நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் ஒவ்வொரு காலத்தையும் நேரத்தை நம்ம லைஃப்ல பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த விஷயத்திலே ஒழுங்கும் கிரமமாய் இருக்கணும். அந்த ஒழுங்கும் கிரமம் நம்முடைய வாழ்க்கையில தவறும் பொழுதுதான் வீழ்ச்சிகள் தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில சம்பவிக்கிறது. அதை புரிஞ்சுக்கணும். யுத்தத்திற்கு போக வேண்டிய காலத்தில் யுத்தத்திற்கு போகாமல் இவன் அரண்மனையிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தான். சாயங்காலமான பொழுது அவன் அந்த ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தான். அவன் எழுந்து அப்படியே நடக்கிறான். அங்கே நான் பிசாஸ் அவனுக்கு ஒரு சோதனையை நியமிக்கிறான். அந்த சோதனையிலே தாவீது வீழ்ந்து போனதை இந்த 11 25 வசனம் வரைக்கும் படிச்சீங்கன்னா தெரியும். இது சாதாரண வீழ்ச்சி அல்ல. இவனுடைய வாழ்க்கையிலே எல்லாம் பர்ஃபெக்டா இருந்துச்சு. இந்த ஒரு காரியத்தில் அவனுக்கு ஒரு கரும்புள்ளி ஆயிடுச்சு. அவன் வீழ்ந்தது மட்டுமல்ல, அதாவது தடுமாறி வீழ்ந்தான், அதோடு அவன் சரிபடுத்தி இருக்கலாம். ஆனால் அதுக்கு பிறகு வாழ்க்கையில் நடந்ததுதான் கொடுமையான காரியம். அந்த அவருடைய கணவனாக இருக்கிறதான உரியாவை கொல்லுவதற்கு, தன்னுடைய பாவத்தை மறைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணான். அவனால மறைக்க முடியல, தன் பாவத்தை அவனால் மூடி மறைக்க முடியல. அடுத்தது ஆல்டர்னேட்டிவ் தேடுறான். இப்ப ஒண்ணும் செய்ய முடியாது. அவனுடைய கணவனாய் இருக்கிற உரியாவை கொல்லணும். அதுவும் கொல்லப்படுகிறதும் யாருக்கும் தெரியாத விதத்தில் கொல்லப்படணும். கூப்பிட்டு அவனுக்கு ஒரு மரண தண்டனை கொடுத்தா ஏன் அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்கன்னு சொல்லி கேள்வி ஆயிடும். அதையும் செய்ய முடியாது. ஆகையினாலே யுத்தத்திலே அவனை முன்னால நிக்க வச்சு யுத்தத்திலேயே அவனை சாகடிக்கணும்னு பிளான் பண்றான். அப்பொழுது இந்த உரியா வீட்டுக்கு வந்திருக்கிறான். அவனுக்கு அழைத்து அனுப்புகிறான். வந்த உடனே அவன் கிட்டேயே அவனுடைய மரண சாசனத்தை அவன் கையிலே எழுதி கொடுத்து யோவாவிட்ட கொண்டு போய் கொடுன்றான். கொடுமையான காரியம் அது. இந்த உரியா எவ்வளவு உண்மையானவன் நடந்திருப்பான் பாருங்க. தன் கையில தனக்குரிய மரண சாசனம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பத்திரமா எடுத்துட்டு போய் யோவாப்ட கொடுக்கறான். போற வழியில ராஜா என்ன எழுதி கொடுத்துட்டு கொஞ்சம் பார்க்கலாமா, திறந்து பார்த்திருந்தா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல, ராஜா யோவாப்புக்கு என்னமோ எழுதி கொடுத்துருக்கிறாரு. என்னதான் எழுதி கொடுத்துருக்காரு, யுத்தத்தில் ஏதோ ரகசியம் எழுதி கொடுத்துருக்கிறாரு. அந்த ஸ்ட்ராட்டஜி நம்மளும் கொஞ்சம் படிச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அவனுக்கு விஷயம் வெளிப்பட்டிருக்கும். அவன் எவ்வளவு ஒரு உத்தமனா இருப்பானால், எவ்வளவு ஒரு நீதிமானா இருப்பானால், எவ்வளவு தூரம் ராஜாவுக்கும் கர்த்தருக்கும் பயப்படுகிறவனா இருப்பானால், எவ்வளவு தூரம் தன்னுடைய காரியத்தில் உண்மை உள்ளவனா இருப்பானால், தங்கிட்ட கொடுக்கப்பட்டதை பத்திரமாய் திறந்து கூட பார்க்காமல் அவனே கொண்டு போய் யோவாவிட்ட கொடுக்கிறான். யோவாவும் ராஜாவுடைய வார்த்தையை மீறாமல் அவன் சொன்னது போலவே யுத்தத்தில் அவனை முன்பாக நிற்க வைத்து அவன் சாகும்படி செய்து விடுகிறான். இவன் நினைக்கிறான் கரெக்டா எல்லாத்தையும் செஞ்சு சால்வ் பண்ணிட்டோம், யாருக்கும் தெரியாது, நம்ம செஞ்சது யாருக்குமே தெரியாது. அவனை கூப்பிட்டு அவனை தூக்கிலே போட்டிருந்தான் அல்லது பட்டயத்தினால் அவனை வெட்டி போட்டிருந்தான், ஏன் ராஜா இதை பண்ணார், ஏன் அவனுக்கு இந்த தண்டனை, நாலு பேர் கேள்வி எழும்போம். யுத்தத்திலேயே நிக்க வச்சு யுத்தத்திலேயே சாகடிச்சாச்சு, இனி எந்த மேட்டர் யாருக்கும் வெளியே தெரிய போறது கிடையாது, கிளீனா சால்வ் பண்ணிட்டோம், யார் கண்ணைக்கும் இது தெரியாது, அழகா சால்வ் பண்ணிட்டு முடிச்சாச்சுன்னு சொல்லி அவன் நினைக்கிறான். யார் கண்ணுக்கு மறைக்கப்பட்டாலும் ஆண்டவர் ஒருத்தருடைய கண்ணுக்கு யாரும் தப்ப முடியாது. ஆமென். நல்ல கவனிக்க, நம்ம வாழ்க்கையில நம்ம நினைக்கிறோம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வருகிற குறைவுகளை குறித்து நம்ம கேஷுவலா இருக்கிறோம், என்ன நினைக்கிறோம், இது யாருக்கு தெரிய போகுது, பாஸ்டருக்கு தெரிய போதா, இவங்களுக்கு தெரிய போதா, அவங்களுக்கு தெரிய போதா, எல்லாருடைய கண்களையும் மறைத்தல்லாம், திறமையா எல்லா காரியத்தை நம்ம செய்து முடிச்சிடலாம், ஆனா எல்லாத்துக்கும் மேல இருந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு, அவர் கண்ணுக்கு யாராலும் மறைக்க முடியாது. ஆமென். அதை நம்ம புரிஞ்சுக்கணும், இவங்க கண்ணுக்கு மறைக்கலாம், அவங்க கண்ணுக்கு மறைக்கலாம், ஆண்டவருடைய கண்ணுக்கு எவ்வளவு திறமையாய் நீங்கள் அதை மூடி மறைத்தாலும் அவர் கண்ணுக்கு யாராலும் தப்ப முடியாது. எபிரேயர் 4:12 படிச்சோம், 13 படிச்சிருக்கீங்களா நீங்க? 13 படி.
அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை.
அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை.
சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் இருக்கிறது,
வெளியரங்கமாயும் இருக்கிறது.
அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்.
சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய கண்களை மறைத்து எதையும் செய்ய முடியாது. தேவ பிள்ளைகள் கவனமா இருக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீதுடைய காரியம் கர்த்தருக்கு தெரியும், அவன் செய்த பாவமும் அவருக்கு தெரியும், அவன் திட்டமிட்டு செய்த கொலையும் அவருக்கு தெரியும். ஆண்டவர் பார்த்தார் எவ்வளவு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவன், எத்தனை வெற்றிகளை சிறந்தவன், எவ்வளவு நேர்த்தியாய் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடங்கினவன், கடைசியில் பாவத்திற்கும் பாவத்தை மூடுவதற்கு எடுத்துக்கொண்ட பின் விளைவும் எவ்வளவு மோசமா போச்சு. சரி, இவ்வளவு காலம் அவன் நல்லவனா இருந்தானே, இந்த ஒண்ணு விட்டுருவோம், ஆண்டவர் விடல. இவ்வளவு காலம் என்னை துதித்தானே, என்னை தேடினானே, எனக்காக யுத்தங்களை செய்தானே, சரி இந்த ஒரு விஷயம் தானே ஆண்டவர் விடல, அந்த ஒண்ணுதான் ஆண்டவர் பார்வைக்கு விசேஷமா இருந்துச்சு. பார்த்தார் தன்னுடைய தீர்க்கதரிசி நாத்தானை எழுப்பி அனுப்பினார். அடுத்த அதிகாரத்துக்கு வருவோம், 12 12:12 முதல் வசனத்தை வாசிக்கலாம்.
கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து
அவனை நோக்கி
ஒரு பட்டணத்தில் இரண்டு மனுஷர்கள் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான்
மற்றவன் தரித்திரன்.
ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளா இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும்
அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து
வளர்ந்து
அவன் வாயின் அப்பத்தை தின்று
அவன் பாத்திரத்திலே குடித்து
அவன் மடியிலே படுத்துக்கொண்டு
அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல்
அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து
அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவன்
அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி
நாத்தானை பார்த்து இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால்
அந்த ஆட்டுக்குட்டிக்காக
நாலத்தனையாக திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி நீயே அந்த மனுஷன்.
அப்புறம் படிப்போம்.
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து.
இந்த இடத்துல பார்க்கும்பொழுது அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் நன்மைகளை கர்த்தர் பின்னால் சொல்லிட்டே வர்றார். கர்த்தர் நாத்தானை அனுப்பி ஒரு கதை சொல்ல வைக்கிறார். ஏன்னா எடுத்தோன்னு சொன்னால் ராஜா அதை ஒத்துக்கொள்வது ரொம்ப கஷ்டம். அதனாலே ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி ஒரு கதையை சொல்ல வைக்கிறார். ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், ஒரு தரித்திரன் இருந்தான். இந்த ஐஸ்வர்யவான் இடத்துல நிறைய ஆடு மாடுகள், நிறைய ஆஸ்தி இருந்துச்சு. ஆனா தரித்திரன் இடத்துல ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் இந்த ஐஸ்வர்யவான் வீட்டிற்கு ஒருத்தன் வருகிறான், விருந்தாளி வருகிறான். அவனுக்கு சமைக்கிறதற்கு தன்னிடத்தில் இருக்க நிறைய ஆட்டில் ஒன்னு எடுக்கல. ஆனால் அந்த தரித்திரன் ஆசையாய் செல்ல பிள்ளையை போல வளர்த்த அந்த ஆட்டுக்குட்டி பிடித்து கொண்டு வந்து அதை சமைத்து கொடுத்துட்டான். இந்த கதையை கேட்ட உடனே தாவீதுக்கு எதுக்கு இந்த கதை சொன்னாங்கன்னு அவனுக்கு தெரியாது. வந்தது கோபம், டக்குன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டான். கோபம் வந்துருச்சானுக்கு, கடும் கோபம் கொண்டு, ஏன் அவன் வாயினாலே ஜட்ஜ்மெண்ட் வர வைக்கணும் ஆண்டவர். அதுதான் அவர் ஆண்டவர் கரெக்டா செய்யறாரு. தீர்க்கதரிசி இவன் வாயினால கொண்டு வந்தா கூட அவன் ஏத்துக்க மாட்டான். அதனாலே அவன் வாயிலே ஜட்மெண்ட் வாங்கி அதை அவனுக்கு திருப்ப நினைக்கிறார் ஆண்டவர். அவன் மரணத்துக்கு பாத்திரன்கிறார் தாவீத் சொல்றான். அவன் மரணத்துக்கு பாத்திரன், ஜட்மெண்ட் வாயிலே வந்துருச்சு, அவன் மரணத்திற்கு பாத்திரன். ஏன்னா அவன் கொலை செஞ்சான், இவன் மரணத்திற்கு பாத்திரன். திட்டமிட்டு கொலை செய்தான், நீ மரணத்திற்கு பாத்திரன். அடுத்தபடியாய் சொல்றான், அவன் எதை எடுத்தாலும் 4 மடங்கு திருப்பி கொடுக்கணும்னா ஜட்மெண்ட். இதெல்லாம் தாவீதோட லைஃப்ல நடக்குது. அவன் ஆத்மாவிலே மரணம் அடைஞ்சான். அவனுடைய காரியத்தில் பாத்தீங்கன்னா பின்னால் அவனுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் பாதிப்பா மாறுச்சு. அவனுக்கு பர்சனல் லைஃப்ல பாதிப்பா மாறுச்சு. பாத்தீங்கன்னா வாழ்க்கையிலே அவன் வாயிலே கர்த்தர் அந்த ஜட்மெண்ட் வர வைக்கிறார். அவன் என்ன நீதியான தீர்ப்பு மத்தவங்களுக்கு கொடுக்கிறான்னு பார்த்தாரு. அவன் மற்றவங்களுக்கு அளக்கிற அளவின்படியே அவனுக்கு அளக்கப்பட்டது. ஆண்டவர் சொல்றார்ல, நீ மற்றவர்களுக்கு நீ என்ன அளவில் அளக்கிறாயோ அந்த அளவில் நீயும் அளக்கப்படுவாயினாரு. மற்றவங்களுக்கு நீ என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் உனக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை தான் சொன்னார். அப்படி இருக்கும் பொழுது இவன் மற்றவனுக்கு கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட், யாரோ ஒரு மனுஷன் நினைச்சு அவன் கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆண்டவர் இப்ப அவனுக்கு திருப்பிட்டார். நீயே அந்த மனுஷன், இந்த பாதகத்தை செய்த நீ மரணத்திற்கு பாத்திரன். இந்த பாதகத்தை செய்த நீ கண்டிப்பா நீ பாதிக்கப்படுவ ஆண்டவர் சொல்லிட்டார். தாவீது நடுங்கிறான். யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி யுத்தத்தில் வச்சில்ல கொன்னோம். ஆனால் ஆண்டவர் இவ்வளவு தெளிவாக ஒரு தீர்க்கதரிசி கதை வெளிப்படுத்தி விட்டாரே, நடுங்கிறான். தாவீது கிட்ட இருக்க நல்ல விஷயம்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரிடத்தில் அவன் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தான். இந்த ஒரு இடத்துல அவன் தவறு செய்தாலும் அதை ஒரு தீர்க்கதரிசி வந்து எச்சரிக்கும் பொழுது அதை பணிவோடு அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டான். தன் குறைவுகளை அவன் உணர்கிறவனாயிருந்தான். அவன் லைஃப்ல அவனுடைய சங்கீதங்கள் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு சங்கீதத்தை உங்களுக்கு காட்டுறேன். 19 சங்கீதம் 12:13-14 3 வசனங்களை வாசிக்கலாம்.
தன் பிழைகளை உணர்கிறவன் யார்?
தன் பிழைகளை உணர்கிறவன் யார்?
மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும்.
மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும்.
துணிகரமான பாவங்களுக்கு,
துணிகரமான பாவங்களுக்கு
உமது அடியேனை விலக்கி காரும்.
உமது அடியேனை விலக்கி காரும்.
அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதரும்.
அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதரும்.
அப்பொழுது நான்
உத்தமனாகி
பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன்.
பெரும் பாதகத்திற்கு நீங்களாயிருப்பேன்.
என் கண்மலையும்
என் மீட்பருமாகிய கர்த்தாவே
என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும்
உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. இது தாவீது எழுதின சங்கீதம். ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் இது. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய பிழைகளை உணர்றது கிடையாது. அதுதான் பெரிய பிரச்சனை. தவறு என்பது மனுஷனுடைய வாழ்க்கையில் இவ்வப்போது அந்த நேரத்தில் சில நேரத்தில் சம்பவிப்பது உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டோன்னு 100% அப்படி கரெக்டா போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. தவறுகள் குறைவுகள் வர்றது உண்டு. ஆனால் அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் ஒரு தேவ மனுஷன் மூலமாக எச்சரிக்கும் பொழுதோ அல்லது வேத வசனத்தின் மூலமாக சொல்லும் பொழுதோ அதை குறித்து ஒரு உணர்வுள்ள இருதயம் உண்டாகணும். தங்கள் பாவத்திற்காய் மனஸ்தாபப்படுகிற ஒரு இருதயம் இருக்கணும். தங்கள் பாவத்திற்காய் கர்த்தரிடத்தில் மனம் கசந்து அழுகிற ஒரு இருதயம் இருக்கணும். தங்கள் பாவத்திற்காக கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தக்கூடிய ஒரு இருதயம் இருக்கணும். அது இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கையில் அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது, யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதைத்தான் இவன் சொல்லுகிறான், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். ரகசியமான குற்றம் சரி, அதுக்கு என்னை விளக்குங்கப்பா. துணிகரமான பாவம், இதுல பத்தி ரெண்டு சொல்றான். பாத்தீங்கன்னா பத்சேபால் இடத்தில் அவன் செய்தது மறைவான குற்றம், உரியாவை கொண்டது துணிகரமான பாவம். புரியுதா உங்களுக்கு? ரெண்டையும் கொண்டு வரானது. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்திற்கு நான் நீங்களாயிருப்பேன். இதெல்லாம் உன்னுடைய ஜபம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்த ஜபங்கள். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானங்களும் உன்னுடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. இது ரெண்டு நடந்தாதான் அது நடக்கும். மறைவான குற்றங்கள், துணிகரமான பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு கொள்ளாமல் இருக்கும் போதுதான் நம்முடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் அதாவது நம்முடைய ஜபங்கள் துதிகள் எல்லாமே ஆண்டவருக்கும் வாய்ப்பிரீதியாயிருக்கும். வாயின் வார்த்தை மட்டுமல்ல, இருதயத்தில் நினைக்கிற நினைவுகள் கூட ஆண்டவருக்கு தேவ சமூகத்துக்கு போயிடும். உங்க வாழ்க்கையை நீங்க கரெக்டா நீங்க வச்சுட்டீங்கன்னா, நீங்க மனசுல ஒன்று அப்படி நினைச்சீங்கன்னா போது அது உங்களுக்கு நடக்கும். இங்க வாயை திறந்து ஜெபிக்க வேண்டிய அவசியமே வராது. மனசுல ஒரு காரியத்தை யோசிச்சீங்கன்னா அது நடந்துடும் உங்க லைஃப்ல. ஆண்டவர் அப்படிதான் செய்வார். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற சின்ன சின்ன பிழைகள் வரும்பொழுதெல்லாம் உடனுக்குடன் உங்களை ரெக்டிஃபை பண்ணி கூடி கொள்ளக்கூடிய ஒரு நபராய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், நீங்க மனசுல நினைக்கிற ஒரு எண்ணங்கள் கூட ஆண்டவர் அதை ஜபமாய் அங்கீகரித்து பதில் கொடுப்பார். நீங்க வாயில சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஆண்டவர் உடனடியாக பதில் கொடுப்பார். இதெல்லாம் ஆசீர்வாதம். எப்போ நம்ம லைஃப் கர்த்தருக்கு முன்பாக கரெக்டா வைக்கும் போது இதெல்லாம் நடக்கும் நமக்கு. சரி, இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது தாவீதுடைய வாழ்க்கையில இந்த எச்சரிப்பு அவனுக்கு வந்த உடனே, இது அவனுக்கு முதல்ல அந்த சந்தர்ப்பத்தில் எழுதின பல சங்கீதங்கள் இருக்குது. அதுல ரொம்ப பிரசித்தி பெற்றது 51வது சங்கீதம். அதிலிருந்து ஒரு சில வார்த்தைகள் உண்மையிலேயே சொல்ல போனால் ஆச்சரியமா இருக்கும். அவன் தன்னுடைய பாவ அறிக்கை அந்த சங்கீதத்திலே அவன் முழுவதுமாக அவன் எழுதி வைக்கிறான். இந்த சங்கீதத்தின் தலைப்பை நான் வாசிக்கணும் பாருங்க. பத்சேபாலிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் இது. எந்த பின்னணியிலே எந்த சூழ்நிலையில் எழுதினாரு, தலைப்பை போட்டாச்சு. இது இந்த நேரத்தில் தான் இது எழுதினானா. அப்ப அந்த சூழ்நிலையில் அவன் உடைஞ்சிட்டான். ஐயோ, நான் எவ்வளவு நல்ல லைஃப் லீட் பண்ண இப்படி ஆயிட்டனே. இதுல ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். எப்பவுமே ஒரு மிதமான ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஒரு இடத்துல ஒரு சின்ன இடத்துல ஸ்லிப் ஆனீங்கன்னு வச்சுங்க, அது உங்களுக்கு பெருசா தெரியாது. நம்முடைய சென்சிட்டிவிட்டியை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு உங்களுக்கு நான் சொல்ற ஒரு ரகசியத்தை சொல்லி தரேன். இது நான் உங்களுக்கு நான் பிளான் பண்ணல, இப்ப சொல்ல சொல்லி எனக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல சொல்றார். ஒரு மிதமான ஒரு லைஃப், ஏதோ சர்ச்சுக்கு போனோம், ஏதோ வந்தோம், ஏதோ ஜாம் பண்ணோம், ஏதோ வேலைக்கு போனோம் வந்தோம், அப்படி ஒரு வாழ்க்கை. அப்படி நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் ஒரு நாள் ஒரு பாவத்தை நீங்கள் செய்யும் பொழுது பெருசாவே தெரியாது உங்களுக்கு, பெருசாவே தெரியாது. சரி, அவனும் செய்யறான் நம்மளும் செஞ்சோம், பெருசா தெரியாது. ஆனால் உங்க லைஃப் ரொம்ப சென்சிட்டிவா நீங்க பீக்ல அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சின்ன தப்பு உங்க லைஃப்ல வரும்பொழுதும் பழிச்சு உங்களுக்கு தெரியும். அதற்காக நீங்கள் மனம் கசந்து அழுகிற நிலைமை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அந்த காரியத்தை நீங்க ஈஸியா எடுக்க மாட்டீங்க, அழுவீங்க, புலம்புவீங்க, திரும்ப 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 பாவரிக்க பண்ணிட்டே இருப்பீங்க. ஆண்டவரே, நான் இப்படி பண்ணிட்டேனே, நான் இப்படி பண்ணிட்டேனே, இப்படி நான் நடந்திருக்க கூடாது, இப்படி பேசியிருக்க கூடாது, இப்படி செஞ்சிருக்க கூடாது. தனியாய் உட்கார்ந்து நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் கதறுவீர்கள். ஆனால் மிதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வீழ்ச்சி வந்தாலும் அந்த வீழ்ச்சி உங்களுக்கு பெருசாவே தெரியாது. அதனால தான் சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வெதுவெதுப்பான வாழ்க்கை வாழாதீங்க. அந்த வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா நீங்க அடிமட்டத்தில் விழுந்தாலும் உங்களுக்கு அந்த விழுகிறதே தெரியாது, அந்த வீழ்ச்சி உங்களுக்கு தெரியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னைக்குமே பீக்லயே இருந்துட்டு இருக்கணும். அந்த பீக்ல இருந்தாதான் ஒரு சின்ன தவறும் உங்களுக்கு படிச்சுன்னு தெரியும். அதற்காக உண்மையான மனஸ்தாபம் உங்க வாழ்க்கையில் வரும். அந்த மனஸ்தாபம் உண்மையான மனந்திடுமுதலை கொண்டு வரும். அந்த மனந்திடுமல் தான் உங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்பும். அதனால என்னைக்குமே ஆவிக்குரிய வாழ்க்கையை மெயின்டைன் பண்ண தெரியணும். மிதமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காதீங்க. சும்மா நானும் கிறிஸ்தவன் அந்த வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், வீழ்ச்சி வரும்பொழுதும் அந்த வீழ்ச்சியின் வேகம் என்னன்றது உங்களுக்கு தெரியாது. அந்த வீழ்ச்சி எவ்வளவு கொடியது என்பது உங்களால் உணர முடியாது. அது ஆண்டவருடைய இருதயத்தை எப்படி பாதித்திருக்கிறது என்று உங்களால் கண்டிப்பாக உணர முடியாது. ஆண்டவரை அது எவ்வளவு பாதிக்கிறது என்பதை உணர வேணும்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல என்னைக்கு ஆண்டவரோடு வாழணும். அப்பதான் அது அவர்களுடைய இருதயத்தை எப்படி பாதிக்கிறது என்பதை உங்களுடைய இருதயத்தில் உங்களால் உணர முடியும். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவரோடு நெருங்கி இருந்தால் அவருடைய இருதயம் எப்படி பாதிக்கிறது என்பதை உங்கள் இருதயத்தில் உணர முடியும். அப்பதான் உங்களை நீங்க கரெக்டா கரெக்ட் பண்ண முடியும், ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி கரெக்ட் பண்ண முடியும். இது ரொம்ப ரகசியம் இருக்குது. நான் சொல்றது சாதாரண வார்த்தை தான், பட் இதற்குள் நிறைய விஷயம் அடங்கி இருக்குது. எவ்வளவு பேருக்கு இது புரியுதுன்னு தெரியல, சிலருக்கு கண்டிப்பா நான் சொல்றது புரியாது, அதுவும் எனக்கு தெரியும். ஒரு சிலருக்கு நான் என்ன சொல்றேன்றது ஒண்ணுமே புரியாது. இது ஆனால் இதுல புரிந்தவர்கள் உங்க வாழ்க்கையை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். தெய்வ சமூகத்தில் ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கை மெயின்டைன் பண்ற லெவல் ஒன்று இருக்குது. அப்பதான் கடைசி வரைக்கும் நிக்க முடியும். இல்லை, நான் விழுந்தாலும் தெரியாது. ஒரு ஆட்டுக்குட்டி சேத்துல விழுந்துச்சுன்னா டக்குன்னு எழுந்து அதுக்கு தெரியும், ஐயோ நம்ம சேத்துல விழுந்துட்டோமே. ஒரு பன்னிக்குட்டி சேத்துல விழுந்துருச்சுன்னா அதுக்கு ஒண்ணுமே தெரியாது, அதுக்கு பெருசா தெரியாது, டிஃபரன்ஸ் தெரியாது. சரி, நம்ம விழுந்துட்டோம், திரும்பி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நிதானமா எழுந்திருக்கான்னு எழுந்திருக்கும். ஆனா ஆட்டுக்குட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் படுத்திருந்து எழுந்திருக்கான்னு எழுந்திருக்காது. அடிச்சு பிடிச்சி ஐயோ விழுந்துட்டோமேன்னு துடிச்சு எழுந்திருக்கும். ஆனா பன்னிக்குட்டி ஒரு பத்து நிமிஷம் படுத்துட்டு தான் எழுந்திருக்கும். இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப் அப்படிதான் ஆகி போயிடுது. ஆட்டுக்குட்டி போல, சரி விழுந்தாச்சு ஒரு பத்து நிமிஷம் படுத்துட்டு தான் எழுந்திருப்போமே அப்படின்னு உட்கார்ந்துடுறோம். நம்முடைய வாழ்க்கையை நம்ம கவனமா பார்க்கணும். ஸ்பிரிச்சுவல் லைஃப் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ல நம்ம நிக்கணுமே தவிர நமக்கென்று ஒரு வரையறையை வைத்துக் கொண்டு அதுல வாழக்கூடாது. ஆண்டவருடைய எக்ஸ்பெக்டேஷன்ல நம்ம வாழணும். இப்ப தாவீதுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இப்படி செஞ்சவன் நம்ம எழுதின இந்த சங்கீதத்தில் எனக்கு ஒவ்வொரு வசனத்தையும் இதுல எனக்கு தியானிக்க ஆசைதான், ஆனா டைம் கிடையாது. சில வசனத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. ஒன்பதாவது வசனத்துல வாசிங்க.
என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும்.
வாசிக்கலாம்.
தேவனே சுத்த இருதயத்தை எண்ணிலே சிருஷ்டி
தேவனே சுத்த இருதயத்தை எண்ணிலே சிருஷ்டியும்
நிலைவரமான ஆவியை
என் உள்ளத்திலே புதுப்பியும்
உமது சமூகத்தை விட்டு
என்னை தள்ளாமலும்
உம்முடைய பரிசுத்த ஆவியை
என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும்
உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும்.
இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது எனக்கு உண்மையிலே பிரமிப்பா இருக்குது. இவனுடைய லைஃப் ஸ்டாண்டர்டை வந்து இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது கவனிச்சால் ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா இது புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு விசுவாசியுடைய ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு அவன் பேசுற வார்த்தை இருக்கு. சில யூஸ் பண்ற வார்த்தை இந்த பரிசுத்த ஆவி, சில வார்த்தை நான் உங்களுக்கு இதுல உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டேன். 11 வசனத்துல பாருங்க, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். அப்படின்னா தேவ சமூகத்தில் அவருடைய பிரசன்ஸ் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஒருத்தர் அவருடைய பிரசன்ஸ் ஃபீல் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. அவருடைய பிரசன்ஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கிறான். அடுத்து அவன் யூஸ் பண்ற வார்த்தை, உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இருக்கும். பரிசுத்த ஆவி என்ற வார்த்தை புதிய ஏற்பாடு ஃபுல்லா நிறைஞ்சிருக்குது. பழைய ஏற்பாட்டில் ரெண்டே ரெண்டு இடத்துல தான் இருக்குது. ஹோல் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பரிசுத்த ஆவி என்ற வார்த்தை ரெண்டே இடத்துல தான் இருக்குது. ஒன்னு ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருக்குது, இன்னொன்று இந்த சங்கீதம் 51 தாவீதின் வாயினாலே எழுதின, சொல்லப்பட்ட அவன் கையினால் எழுதின இந்த வார்த்தை. அப்போ எந்த அளவுக்கு ஒருவன் இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆவியானுடைய அபிஷேகத்தில் அவன் நிறைந்திருந்திருப்பான், ஆனால் அந்த அபிஷேகத்தை இந்த பரிசுத்தாவின்ற அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணி அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதிரும்னு சொல்லியிருப்பான். கிட்டத்தட்ட அவன் லைஃப் ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா புதிய பாட்டு ஸ்டாண்டர்டுக்கு அவன் லைஃப் தன்னை வச்சிருந்திருக்கிறான். அதனாலதான் புதிய பாட்டுல சொல்லப்படுகிற வார்த்தை அவனால் அங்க யூஸ் பண்ண முடிஞ்சது. அதுக்கு அடுத்து நான் சொல்றது இன்னும் ஆச்சரியமான வார்த்தை, உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்குபடி செய்யும். ரட்சிப்பில் தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒருவன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பாவம் மன்னிக்கப்படும் பொழுதுதான் அவன் வாழ்க்கையில் உண்மையானது ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். அது கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் அவன் பாவம் செய்த பொழுது அந்த சந்தோஷம் அதுக்கு முன்னால இருந்துச்சு, போயிடுச்சு, போனதை திரும்பி கேட்கலாம். நிறைய பேர் பைபிள் இப்படி கேட்டதே கிடையாது. சவுல் கூட தான் இருந்தான், அதெல்லாம் எடுக்க எனக்கு நேரம் இல்லை. 1 சாமுவேல் 15 நீங்க படிச்சு பாருங்க, தெரியும். வீட்டில் கர்த்தர் சொன்னதான காரியத்தை இவன் யுத்தத்தில் செய்யவே இல்லை. அமலேக்கு விரோதமான யுத்தத்தில் என்ன செய்யணும் சொன்னார் அதெல்லாம் செய்யவே இல்லை. கர்த்தர் சாமுவேலை கொண்டு அவனுக்கு எச்சரிப்பு கொடுக்க அவனை குற்றத்தை அவன் சுட்டி காட்டுறாரு. இந்த ஆடுகளின் சத்தம் எல்லாம் என்னப்பா? ஆனால் அதை கேட்டுட்டு அதுக்கு அவன் மடுப்பி அதை மூடுறதுக்கு ஒரு காரியத்தை அவன் செஞ்சானே தவிர கொஞ்சம் கூட அவனுக்கு மனஸ்தாபமே வரல. ஏன் மனஸ்தாபம் வரலன்னா அவனுக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் போயிருந்துச்சுன்னா சம்திங் என்னை விட்டு போயிடுச்சு, மிஸ் ஆச்சு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப சவுளுடைய வாழ்க்கையில் எதுவுமே மிஸ் ஆகல. முன்னால எப்படி இருந்தானோ, பாவம் செய்யறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தானோ, அந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தானோ, அதுக்கு பிறகு அப்படிதான் இருக்கிறான். புரியுது அவங்களுக்கு? அந்த யுத்தத்துக்கு முன்னால போறதுக்கு முன்னால எப்படி இருந்தானோ, யுத்தத்துக்கு போய் கர்த்தருக்கு கீழ்படியாம போன பிறகு அப்படிதான் இருந்தான். என்ன ஒரு காலி நடந்த ஒரு இன்சிடென்ட் அவ்வளவுதான். இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல என்ன தப்பு செஞ்சாலும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிறது அப்படியே போதும். கிராஃப்ல எந்த ஒரு ஏற்ற இறக்கல, ஒரே ஸ்ட்ரைட் லைன் தான். புரியுதா? தப்பு செஞ்சாலும் இறங்குறது கிடையாது, நல்லது செஞ்சு ஏறது கிராஃப் ஏறி இறங்குறதே கிடையாது, ஒரே லைன் அப்படியே மெயின்டைன் ஆயிடுது. வாழ்க்கையில் என்னைக்குமே ஒரே நிலைமையில் இருப்பாங்க. என்றும் மாறாதவர்கள், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்கள் இல்லை. லைஃப்ல நீங்க வந்து குறைவு வரும் பொழுது அதற்காய் துக்கப்பட வேண்டும். உங்க லைஃப்ல ஒண்ணு நீங்க லூஸ் பண்றது உங்களுக்கு தெரியணும். ஐயோ, நான் எவ்வளவு ஹாப்பியா இருந்தேன், கர்த்தருடைய சந்தோஷத்தை நான் நிறைஞ்சிருந்தேன், இன்னைக்கு அதை தொலைச்சிட்டனே, இன்னைக்கு என்னை தொலைச்சிட்டனே, அதை தொலைச்சிட்டனே, அந்த ஃபீல் இருக்கணும். உண்மையா சொல்றேன், அனுபவத்தை வந்து நான் சொல்றேன், இந்த ஒரு காரியம்தான் நம்மை பரிசுத்தமாய் நிற்க வைக்கும். என்னுடைய 33 வருஷ ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் திரும்பி பார்த்தனானால் இந்த ஒரு பயம், ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் இழந்துவிடக்கூடாது. இந்த ஒரு பயம்தான் என்னை இதுவரைக்கும் நிற்க வச்சிருக்குது, இன்னமும் என்னை நிற்க வைக்கும். அந்த ஒரே ஒரு காரியம் தைரியம் என்னால் சொல்ல முடியும், சந்தோஷத்தை நான் இழந்துடக்கூடாது. சந்தோஷத்தை இழந்துடக்கூடாது, ரட்சணியத்தின் சந்தோஷத்தை நம்ம இழந்துடக்கூடாது. அதுதான் நம்மளை நிற்க வைக்கும். அது ஒரு பொக்கிஷம், உலகத்தில் கிடைக்கிற சந்தோஷம் மாதிரி கிடையாது. அது ஒரு பொக்கிஷம், அதை இழந்துடக்கூடாது. அதைத்தான் கெஞ்சிறான், அவருடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். நான் அடுத்தபடியாக 17 வசனத்தை மட்டும் வாசிச்சு அடுத்த காரியத்துக்கு போலாம். தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். கடைசியில் கண்டுபிடிச்சிட்டான் எப்படி இந்த காரியத்தை சரிப்படுத்துறது. தேவனுக்கேற்கும் இருதயம் என்னது? நொறுங்குண்ட ஆவிதான். இருதயம் நொறுங்கிறது, அது தேவனுக்கு ஏற்றது. தப்பு நடந்துருச்சு, நடக்கலை நீ சொல்ல முடியாது. இப்ப செய்ய வேண்டியது என்ன? நொறுங்கணும், இருதயம் நொறுங்கணும், பீஸ் பீஸா நொறுங்கணும். தேவனுக்கேற்ற இருதயம் நொறுங்குண்ட ஆவிதான். தேவரையே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியீர். ஒருத்தன் தன் தா பாவத்திற்காய் குறைகளுக்காய் மனசாவப்பட்ட இருதயம் நொறுங்கிட்டான்னா அவன் ஆண்டவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஒருபோது ஆண்டவர் அவனை கைவிட மாட்டார். அந்த ரகசியத்தை அவன் புரிஞ்சிட்டான். ஏன்னா அந்த லைஃப்ல லீட் பண்ணியிருக்கான், அதனால அவன் கண்டுபிடிச்சிட்டான். அவன் செய்ததெல்லாம் அழுதான், அழுதான். தேவ சமூகத்திலே பல நாட்கள் அழுதிருக்கிறான். அழுது தன்னை கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ரட்சணியத்தின் சந்தோஷத்தை அவன் திரும்ப பெற்றுக் கொண்டான். உற்சாகமான ஆவி அவனை தாங்கும்படி கர்த்தர் அவனை நிரப்பினார். அவனுடைய வாழ்க்கையிலே எல்லாத்தையும் இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த நாத்தான் சொன்ன ஒரு சின்ன கதை. அந்த கதையின் பீக், நீயே அந்த மனுஷன், நீயே அந்த மனுஷன். அந்த ஒரே வார்த்தை அதுதான் இவ்வளவு செஞ்சது. இப்ப சொல்றேன், தேவனுடைய வார்த்தை, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி தாவீதை கர்த்தர் குணமாக்கினார். வசனம் தான் செஞ்சது, வேற ஒன்னும் செய்யல. வசனம், ஒரே ஒரு வார்த்தை, நீயே அந்த மனுஷன், அந்த வசனம் அவனை குணமாக்கியது. அடுத்தபடியாக உன்னை நான் சொல்லி முடிக்க நினைக்கிறேன். எடுத்துக்கொள்வோம், யோனாவின் புஸ்தகத்துக்கு நேரா போலாம். இந்த யோனாவின் புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது இது ஒரு 4 அதிகாரம் கொண்ட ஒரு சிறிய புஸ்தகம். இந்த புஸ்தகத்திலே ஒரு சிறிய சரித்திரம் அவ்வளவுதான். ஆனால் இதுல பல பாடங்கள் இருக்கிறது. அந்த நாட்களில் நினிவே என்பது மிகவும் சகலவற்றிலும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பட்டணமா இருந்தது. இந்த நினிவே சகல விதமான காரியத்தில் வளர்ச்சி அடைந்த ஒரு துறைமுக பட்டணமா இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா நாகரீகத்தில் வளர்ந்த ஒரு பட்டணமா இருந்துச்சு அந்த நாட்கள்லயே. நாகரீகத்தில் வளர்ந்ததும் ஒரு துறைமுக பட்டணம், வியாபார ஸ்தலம், இப்படி சகல செழிப்பிலும் சிறந்து விளங்கின ஒரு பட்டணம் தான் நினிவே. இப்படி இருந்ததுனால அந்த ஜனங்களுக்கு நிறைய சுகபோகங்கள் இருந்துச்சு. அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது அந்த தேசத்திலே, அந்த நினிவே பட்டணத்திலே விக்கிரக ஆராதனை தலை தூக்கி இருந்துச்சு. இப்படி இருக்கும்பொழுது சகலமும் அவங்களுக்கு பரிபூர்ணமாக இருந்ததுனால அந்த ஜனங்கள் கர்த்தரை தேட வேண்டும், ஆண்டவரை அறிய வேண்டும், தெய்வம்னா யார் அந்த உணர்வே கிடையாது. இஷ்டம் போல பாவத்தை தண்ணீரை போல குடிச்சாங்க. பாவம் ஏறிட்டே போது ஏறுது. நம்ம நினைக்கிறோம் சாதாரணமா பாவம்ன்றது சாதாரண. ஒரு நபர் பாவம் செய்யும் போது லெவல் ஏறிக்கிட்டே போகும், ஏறிக்கிட்டே போகும், ஏறும். நமக்கு தெரியாது, நம்ம கண்ணுக்கு தெரியாது எவ்வளவு ஏறி இருக்குன்னு தெரியாது. ஏறும், 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 எவ்வளவு தூரம் ஏறி இருக்கு நமக்கு தெரியாது, ஏறிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் கர்த்தருடைய சிங்காசனத்தை டச் பண்ணிட்டோம், டச் பண்ணிடுச்சோ க்ளோஸ், நியாய தீர்ப்பு சம்பவிச்சிடும். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி, தனிநபராக இருக்கட்டும், ஒரு பட்டணமா இருக்கட்டும், ஒரு தேசமா இருக்கட்டும், அதான் நடக்கும். நம்ம நாட்டில் எத்தனையோ நியாய தீர்ப்புகள் நடந்திருக்குது, தெரியுமா? எத்தனையோ ஊர்களில் நடந்திருக்குது, எத்தனையோ இடங்களில் நடந்திருக்குது நியாய தீர்ப்புகள். பைபிள் எழுதியிருக்கிற நோவாவின் காலத்தில் நியாய தீர்ப்பு, லோத்தின் காலத்தில் நடந்த நியாய தீர்ப்பு, இது எல்லாத்தையும் போலவே இந்த காலத்திலும் நம்முடைய சரி நம்முடைய நாட்களிலும் நடந்திருக்குது நிறைய. குஜராத்தில் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், குஜராத்தில் பூஜ் என்ற பட்டணத்தில் ஒரு பயங்கரமான நிலநடுக்கம் வந்து சர்வநாசமாச்சு, டோட்டலா கவுதுது. நினைவேக்கு சொல்லப்பட்ட அதுதான், கவிழ்க்கப்பட்டு போகும் நடந்துச்சு. காரணம் என்ன தெரியுமா? அங்கே இருக்கிறதான அந்த நாட்களில் மோடி இருந்த காலம், சீஃப் மினிஸ்டர் அந்த காலம் அது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சபைகள் எல்லாம் தகர்க்கப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. ஒரு சர்ச் கூட இருக்கக்கூடாது இந்த குஜராத்தில். அவைகள் இடிக்கப்படும்படியான நாள் குறிக்கப்பட்டது. அதற்காக ஆட்கள் கொண்டு வரப்பட்டது. சபை இடிக்கப்படுவதற்கான எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்றதுக்கான நோட்டீஸ் அடிச்சு ஒட்டப்பட்டது. இந்த நாளிலே எல்லா சபைகளையும் இடிச்சு தள்ளணும். நோட்டீஸ் அடிச்சாச்சு, நோட்டீஸ் ஒட்டியாச்சு. அந்த நாள் வரப்போது முந்தின நாள் புஜ் கவிழ்ந்தது, தலைகளாய் புரட்டி போடப்பட்டது. சரித்திரம், நம்ம நாட்டு சரித்திரம் இது, தெரியுமா? நடக்குது. ஒரு தனி நபருடைய பாவமாய் இருக்கட்டும், ஒரு பட்டணத்தின் பாவமாய் இருக்கட்டும், ஒரு தேசத்தின் பாவமாய் இருக்கட்டும், தேவ சமூகத்தை எட்டும் பொழுது ஆண்டவர் உடனடியாக இமீடியட் ஜட்ஜ்மெண்ட் அனுப்புவார். அதுதான் இங்கு நினைவேக்கு நடக்குது. நினைவே பட்டணத்தின் பாவம் தேவ சமூகத்தில் போய் ரீச் ஆன உடனே ஆண்டவர் பார்க்கிறார், நியாய தீர்ப்பு கொடுத்தே ஆகணும். ஏன்னா பிசாசிற்கு அவர் நியாய தீர்ப்பு வச்சிருக்கிறார். ஆகையினாலே மனுஷனுக்கு அவர் கொடுத்தே ஆகணும். அது போன வாரம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், ஈவினிங் எடுத்து நினைக்கிறேன். நியாய தீர்ப்பை ஆண்டவர் கொடுத்தே ஆகணும். ஏனென்றால் சாத்தானுக்கு அவர் நியாய தீர்ப்பு நியமிச்சிருக்கிறார். ஆகையினால் தான் உண்டாக்கின மனுஷனுக்கும் அவர் கொடுக்கணும். அவர் கொடுக்க தவறிட்டான சாத்தான் அவரை குற்றப்படுத்துவான். ஆகியனாவும் நியாய தீர்க்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் தீர்மானிச்சிட்டார், நினைவேவை கவிழ்த்து போடணும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் கிருபையுள்ள ஆண்டவர். நியாய தீர்ப்பை அவர் நியமித்தாலும் அதற்கு தப்புறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பார். சான்ஸ் கொடுக்காம செய்ய மாட்டார், அதை அறிவிக்காமல் செய்யவே மாட்டார். அறிவிச்சு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பார். அதுக்குதான் இந்த யோனாவை ஆண்டவர் செலக்ட் பண்றார். செலக்ட் பண்ணி நீ போய் நினைவேக்கு விரோதமாய் பிரசங்கி அப்படின்ட்டார். ஆனா இவனுக்கோ அங்கே போறதற்கு மனம் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது காஸ்ட் ப்ராப்ளம். இது இந்த இடத்துல நடந்தது காஸ்ட் ப்ராப்ளம். இது யோனா, இவன் நினைவேயில் இருக்கிற உயர்ந்த வகுப்பை சேர்ந்தவன், சாரி கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற உயர்ந்த வகுப்பை சேர்ந்தவன். நினைவே ஜனங்கள் சமாரியர்களைப் போல தாழ்ந்தவர்களாய் கருதப்பட்டவர்கள். அவங்களுக்கு போய் நம்ம பிரசங்கம் பண்றதா என்பதுதான் அங்க பிரச்சனை. வேற ஒரு பிரச்சனை இல்லை, இந்த இடத்துல நடந்தது சரித்திரம் அதுதான். அப்படி இருக்கும் பொழுது அவன் இதனாலதான் தப்பிச்சு வேற இடத்துக்கு போறதுக்கு நினைச்சான், சர்ச்சிஸுக்கு போறதுக்கு டிக்கெட் வாங்கி ஓடிட்டான். அந்த ஆண்டவரோ நினைவே ஜனங்களின் மேல் அவர் கருத்தா இருந்தார், அவரை பலவந்தமா பிடிச்சார். இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சரித்திரம், படிக்க டைம் இல்லை. கடல்ல கொந்தளிப்பை அனுப்பினார், என்ன செய்ய கடலை கரெக்ட் பண்ண முடியல. அதற்கு பிறகு வேற வழி இல்லாமல் இந்த யோனாவையும் கர்த்தர் மாட்டி கொடுக்கிறாரு. கடைசியில இந்த யோனாவை தூக்கி போட்டாதான் சமுத்திரம் அடங்கும் என்ற நிலைமை வருது. அவனே சொல்றான், என்னை தூக்கி சமுத்திரத்தில் போடுங்க, அப்பதான் அடங்குன்றான். அதே போல அவனை வேற வழி இல்லாமல் தூக்கி சமுத்திரத்தில் போட்டாங்க. ஏன்னா கடலின் மும்முரம் அப்படி இருந்துச்சு. கடைசியில கர்த்தர் ஒரு மீன் ஆயத்தம் பண்ணார், அவனை அந்த மீன் அப்படியே கொண்டு போய் எங்க போய் சேரணுமோ அங்கு நினைவேல இறக்கி விட்டுருச்சு. நினைவேல இறங்கின பிறகு கர்த்தர் திருப்பியும் சொல்றார், மூணாம் அதிகாரத்துக்கு வாங்க, முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி,
இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர்
நீ எழுந்து மகா நகரமாகிய,
நீ எழுந்து மகா நகரமாகிய
நினிவேக்கு போய்,
நினிவேக்கு போய்
நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை,
நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை
அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார்.
அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார்.
யோனா எழுந்து
கர்த்தருடைய வார்த்தையின்படியே,
நினிவேக்கு போனான். நினிவே மூன்று நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமா இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்திக் கொண்டார்கள்
கர்த்தருடைய வார்த்தை மீண்டும் யோனாவுக்கு வருது. அவர் சொல்றார், நான் கற்பிக்கிறபடி நீ போய் நினிவே பட்டணத்துக்கு விரோதமா பிரசங்கம் பண்ணு. இவனே ஆண்டவருக்கு கீழ்படியாதவன், இவருக்கு பெரிய பிரசங்கம் எல்லாம் எடுத்து பண்ணக்கூடிய காரியம் எல்லாம் அவனுக்கு வராது. சிம்பிள் ஒரே லைன் பிரசங்கம் தான், இன்னும் 40 நாட்களில் நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும், அவ்வளவுதான் பிரசங்கமே. இந்த வார்த்தையை நீ போய் தெரு தெருவா சொல்லிட்டு வந்துருன்ட்டார். இந்த பிரசங்கம் இன்னும் 40 நாட்களில் நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும். ஒவ்வொரு தெரு தெருவாய் போய் நின்று ஒரு நாள் நடந்து போய் உள்ளே நின்று ஒவ்வொரு தெரு தெருவாய் சொல்றா, இன்னும் 40 நாட்களில் நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும், இன்னும் 40 நாட்களில் நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும். தெரு தெருவா போய் நின்று ரோட்ல நின்று சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறான். இந்த வார்த்தையை யோனா சொன்னவுடன் அந்த ஜனங்கள் விசுவாசிச்சாங்களாம். பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் எல்லாருமே மனஸ்தாபப்பட்டு ரட்டுடுத்தி கொண்டு தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்தி உபவாசித்து தங்களை தாழ்த்தி பாவரிக்கை பண்ணினான். இதெல்லாம் டீட்டெயில் நீங்க அந்த சாப்டர் 3 அதிகாரம் ரொம்ப அருமையான சாப்டர் நீங்க படிச்சு நல்லா இருக்கும். ராஜா கூட தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி அவனும் ரட்டுடுத்தி கொண்டு சாம்பல் உட்கார்ந்துருவான். ராஜா கட்டளை கொடுப்பான், தேசம் இந்த பட்டணத்துக்கு அத்தனை பேரும் கண்டிப்பா கம்பல்சரி ஃபாஸ்டிங். பெரியவங்க இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் டோட்டல் ஃபாஸ்டிங். இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஆடு மாடுகளுக்கு கூட நீ சாப்பாட்டுக்கு மேய்ச்சலுக்கு கொண்டு போக கூடாது, தண்ணி காட்டக்கூடாதுன்றான். ஆடு மாடுகளுக்கு கூட ஃபாஸ்டிங், என்ன ஒரு மனம் திரும்புதல் பாருங்க. போனா அந்த எக்ஸ்ட்ரீம், வந்தா இந்த எக்ஸ்ட்ரீம், டோட்டல் ஃபாஸ்டிங், ஆடு மாடு முதற்கொண்டு ஃபாஸ்டிங். அப்படி மொத்தமாக மனம் திரும்பிட்டாங்க. இது ஆண்டவருக்கு ஆச்சரியம், ஆண்டவர் எதிர்பார்த்துக்க மாட்டார். ஒரு மனுஷன் திரும்புவான், ஆடு மாடுகளுக்கு கூடவா ஃபாஸ்டிங் வைப்பான், அது ஆண்டவரை நினைச்சு பார்த்துருக்க மாட்டார். அப்படி நடந்துருச்சு. ஆண்டவரை யோசிச்சார் ஒரு நிமிஷம், சார் நம்ம சொன்னோம் இப்படி ஒரு மனம் திரும்புதல், நம்மளே எதிர்பார்க்காத ஒரு மனம் திரும்புதல் வந்துருச்சு. 10 வசனத்தில் பாருங்க,
அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார்
ஆண்டவருக்கே மனஸ்தாபம் வந்துருச்சாடப்பா, இவங்களப்பா இப்படி சொல்லிட்டோமே, இந்த ஜனங்களை போய் நம்ம வந்து கவிழ்க்கப்பட்டு போகும்னு சொல்லிட்டோமே, அவருக்கே மனஸ்தாபம் வந்துருச்சு. அவர் மனஸ்தாபப்படுறதுல விதவிதமான மனஸ்தாபம் இருக்கு அவருக்கு. இவங்களை போய் படைச்சமேன்னு மனஸ்தாபப்படுவாரு, இவங்களுக்கு போய் இதை சொல்லிட்டுமேனு மனஸ்தாபப்படுவாரு, இப்படியும் மனஸ்தாபப்படுவார், அப்படி மனஸ்தாபப்படுவார் ஆண்டவர். இப்ப இந்த இடத்துல அவருக்கு ஒரு மனஸ்தா, ஐயோ இவங்களுக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டோமே, என்ன ஒரு தாழ்மையா உப்பப்படுத்துட்டாங்களே, அவருக்கே தா சொன்ன வார்த்தை குறிச்சு அவருக்கே வருத்தமாயிடுச்சு, சார் இவங்களுக்கு போய் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லிட்டோமே. எப்படி ஒரு ஃபீலிங் பாருங்க, அவங்களுடைய மனம் திரும்புதல் ஆண்டவரையே வேதனைப்படுத்திடுச்சு, அவ்வளவு தூரம் கீழ்ப்பணிச்சிட்டாங்க. அந்த நியாய தீர்ப்பை வித்ட்ரா பண்ணிட்டாரு, செய்வேன்னு சொன்னது கர்த்தர் செய்யல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, ஒரே ஒரு வார்த்தை, இன்னும் 40 நாட்களில் நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும். ஒரே ஒரு வார்த்தை, தேவனுடைய சமூகத்திலிருந்து வந்த ஒரே ஒரு வார்த்தை. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அந்த பட்டணத்தையே கர்த்தர் குணமாக்கினார். அழிவுக்கு அவர்களை விலக்கி கர்த்தர் பாதுகாத்தார். சரீரத்தில் மட்டும் அழிவு இல்லை, ஆத்மா அழிவையும் அவங்களுக்கு நடந்திருக்கணும். அதுல செத்திருந்தாங்கன்னா எல்லாம் ஆத்மாவும் நரகத்துக்கு போயிருக்கும். ஆத்மாவை கர்த்தர் பாதுகாத்தார். அந்த ஜனங்கள் மனம் திரும்பி கர்த்தரை அறிந்து கொண்டார்கள், கர்த்தருக்காக வாழ்ந்தாங்க. அவங்க மரிக்கும் போது பரலோகம் வந்திருப்பாங்க. இல்ல கர்த்தர் எல்லாத்தையும் செஞ்சார். ஆகையினாலே கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறவர். வேத வசனம் உங்களை குணமாக்குகிறது. சாதாரண புக் இல்லைங்க இது. உங்களுடைய ஆத்துமாவை குணமாக்கும்படி கர்த்தர் உங்கள் கையில் எழுதி கொடுத்திருக்கிறது. இதை நீங்கள் வாசிக்கணும், தியானிக்கணும், அதன்படி வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணிக்கணும். இந்த வசனம் உங்களை குணமாக்குனாதான் பரலோகத்துக்கு வந்து சேர முடியுமே தவிர, இந்த வசனம் உங்களை குணமாக்காமல் பரலோகத்துக்கு வந்து சேரவே முடியாது. இந்த வசனத்தை கொண்டு ஒவ்வொரு நாளையும் உங்களை மெஷர் பண்ணுங்க. இந்த வசனத்தை கொண்டு எந்தெந்த இடத்துலெல்லாம் பாதிப்பு இருக்கிறதோ அதெல்லாம் ஹீல் பண்ணுங்க. புரிதா? எந்தெந்த பலவீனத்தை எல்லாம் பலப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை அழிவுக்கு, நித்திய அழிவுக்கு தப்பவித்து பரலோகத்திலே சேர்ப்பார். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். காலை நேரத்திலும் நமக்கு நடுவில் இருக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தைகள் நம்மை குணமாக்குகிறது. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வசனம்தான் உங்களை அழிவுக்கு விலக்கி மீட்கும். கர்த்தருடைய வசனம் உங்களை அழிவுக்கு விலக்கி மீட்கும். இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்பட்ட ஆத்துமாக்கள் அழிந்து போகிறார்கள். அந்த அழிவுக்கு விலக்கி மீட்கிறது தேவனுடைய வார்த்தை. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இது நம்மையும் குணமாக்கும், நமக்குள்ளிருந்து மற்றவர்களையும் குணமாக்கும். வேத வசனத்தினால் உங்களை குணமாக்குங்கள். இந்த வசனத்தை யூஸ் பண்ணி அநேக ஜனங்களை குணமாக்குங்கள். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமான பாதை. இந்த வசனம் உங்களை முதலாவது குணமாக்கட்டும். பின்பு இந்த வசனத்தை கர்த்த நம்மை கையில் எடுத்து இந்த வசனத்திற்கு ஆதாரமாக நம்மை பயன்படுத்துவார். பயங்கரமான பராக்கிரமசாலியின் கையிலே நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நமக்குள் அவருடைய வார்த்தை புறப்பட்டு ஜனங்களை குணமாக்கும். அங்கேதான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய வசனங்கள் அன்றைக்கு தாவீதை குணமாக்கியது. உடைய வசனங்கள் அன்றைக்கு நினைவே பட்டணத்து ஜனங்கள் எல்லாரையும் குணமாக்கியது. செய்யும்படி ஆண்டவரே நீங்க தீர்மானத்தை, அந்த நியாய தீர்ப்பை கொடுக்காதபடிக்கு நீங்க மனஸ்தாபப்பட்டு அதை நிறுத்தும் அளவுக்கு இந்த வசனங்கள் கிரியை செய்ததாப்பா. இந்த வசனங்களை நாங்கள் வீணா எங்கள் கையிலே வைத்துக் கொண்டிராதபடி அதை எங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரும் வேத வசனத்தோடு அதிகமான நேரத்தை செலவிடவும், வசனத்தை தியானிக்கவும், வசனத்தை கேட்கவும் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்கப்பா. வசனங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் புடமிடட்டும், கடிந்து கொள்ளட்டும், சீர்திருத்தட்டும், நீதியை படிப்பிக்கட்டும், எங்களை உமக்கு உகந்த பாத்திரங்களாய் எங்களை உருவாக்கட்டும். ஆண்டவரே, நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு ஏதுவாய் அன்றைக்கு தீமத்தைவுக்கு இந்த வேத வசனங்களை சிறுவயது முதல் கற்றுக் கொடுக்க வச்சீங்க. அதே போல எங்களையும் நீங்க உருவாக்கி கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க அப்பா. சகல துதி, கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம்.